அறங்கள். இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திகையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்ற உலக சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்த ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிப்பேன். நீங்கள் அதை தியானத்தில் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிய வண்ணம் உள்வாங்குங்கள். பல அற்புத கருத்துக்கள் பாபாஜி தருவார். அந்த முறையில் இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 106, 107, 108, 109. பன்முகப்பட்ட அனுபவத்திலிருந்தும் வாழ்க்கையின் முரண்பாடுகளிலிருந்தும் எவ்வாறு விடுபடுவது என்று சமயமே வழிகாட்டுகின்றது. பழங்காலத்தில் குற்றத்தை துடைக்க தூய்மைப்படுத்தும் சடங்கு விதிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்தவம் தெய்வீகத்தின் மன்னிப்பையும் விடுதலையையும் சிந்தித்தது. தூய்மை ஒரு நம்பிக்கைக்கு செயலாக திரும்பியது. மேரி மக்களோனா ஒரு புனிதராக மாற சமயம் வழிகாட்டியது. ஆனால் சமயம் என்பது வெறும் நம்பிக்கையும் சடங்கும் ஆகாது. கடவுள் நன்மை தூய்மை ஆகியவற்றின் தோற்றுவாய் என்று திடமான நம்பிக்கை இருக்கும்போது தான் இத்தகைய தூய்மை எழுகின்றது. கடவுளோடு கொள்ளும் தொடர்பு எல்லா அழுக்குகளையும் நீக்கி சுத்தம் செய்யும். வாழும் நம்பிக்கை என்பது முக்கியம். அது இருக்கும் ஒரு மனிதன் நான் இப்போது என் வீட்டை நோக்கி திரும்புகின்றேன் என்று சொல்லிக்கொள்வான். ஊதாரி மகன் தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்புவதை போன்றது இச்செயல். வேதாந்த தத்துவத்தின்படி மனிதனுடைய ஆத்மா ஒருபோதும் மாசு அடைவது இல்லை. தெய்வீகத்தின் ஒளி எப்போதும் அணையாது. சூரியனை மேகம் மறைப்பது போல, பூமியில் தங்கம் புதைந்து கிடப்பதைப் போல, வைரத்தில் ஒளி மறைந்து கிடப்பதைப் போல, தெய்வீகமும் பன்முக அனுபவத்தின் காரணமாக மறைந்து கிடக்கின்றது. நமது தெய்வீக இருப்பை நாமே மறக்கும் போது தூய்மையின்மை என்ற கருத்து எழுகின்றது. நான் தெய்வீகமானவன் என்று நேர்மையோடு சொன்னால் தெய்வீகத்தை மீண்டும் பெறுவோம். ஆனால் செயல் வலிமையாக இருக்க வேண்டும். தெய்வீகத்தை உலகில் எதுவும் அளிக்க முடியாது. பாவம் என்று சொல்லப்படுவது தெய்வீகத்தை மறைக்கலாம், ஆனால் அதனை ஒருபோதும் அளிக்க முடியாது. கொள்கைகள் பற்றி பலவேறு சமயங்கள் தங்களுக்குள் சண்டையிடலாம். ஆனால் ஆன்மீக ஒளிபுற தூய்மை தேவை என்பதை அவை எல்லாம் ஒப்புக்கொள்ளுகின்றன. சமயங்களில் காணப்படும் ஒழுக்கங்கள் எல்லாம் நாம் தூய வாழ்க்கை வாழவே. தற்காப்பு தன்னடக்கம் ஆகியவை தூய்மையால் செலுத்தப்படுவன. பற்றோ அல்லது கறையோ உண்மையோடு தொடர்புடையது அன்று. எனவே உண்மையை நாடுவோர் பற்றிலிருந்தும் ஆசையிலிருந்தும் காமத்திலிருந்தும் விடுபட வேண்டும். இருமையை ஏற்கும் சமயம் கடவுள்களும் அல்லது வேதாந்தம் கூறும் முழுமையும் தூய்மையின் வடிவங்களே. வாழ்க்கையின் குழப்பங்களின் களைத்து போன மனிதனிடம் சமயம் சுமையால் களைத்து போன எல்லோருக்கும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு தருகின்றேன் என்கின்றது. இதே கருத்து கீதையில், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணடைக நான் உங்களுக்கு வாழ்க்கையின் அக்கறையை காட்டுகின்றேன் என்று குறிப்பிடப்படுகின்றது. உபனிடதம் தூய உண்மையை ஏக சிரத்தையோடு நாடுபவனிடம் மட்டுமே உண்மையாம் கடவுள் தன்மையும் இணைத்து கொள்கின்றார் கடவுள் தம்மையும் இணைத்து கொள்கின்றார் என்று கூறுகின்றது. இங்கு கூறப்படும் மொழிதான் வேறு, சொல்லப்படுகின்ற செய்தி ஒன்றுதான். நம் இயல்பை மறைக்கும் போது பன்முக பார்வையாம் திரையை கிழிக்க வேண்டும். கடவுள் நம்மை பாவம் செய்யுமாறு பணிக்கவில்லை. புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் இடையில் மாட்டிக்கொண்டு அறியாமை காரணமாகவே நாமே பன்முக வலையில் விழுகின்றோம். இந்த அறியாமையை அகற்றினால்தான் எப்போதும் தூய்மையாக இருக்கும் நம் இயல்பாம் தெய்வீகத்தை உணரலாம். பழங்கால முனிவர்கள் நித்திய உண்மையை உபநிடத வாயிலாக எடுத்துரைத்தனர். அவை இன்னும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகளின் ரீங்காரம் நமக்கு பிடிக்கின்றது. அவை தைரியமாக ஒரே உண்மையை நடைமுறையோடு எடுத்து கூறுகின்றன. அழியாத ஆனந்தத்தின் குழந்தைகளே, உலகத்தின் எல்லா இருட்டையும் நீக்க ஒரு வழி இருக்கின்றது. இந்த உலகம் பொய்யானது, ஆத்மா மட்டுமே உண்மை. உங்களை நீங்கள் உணருங்கள். சூரியனைப் போல எப்போதும் உண்மை ஒளிவிடட்டும். ஒழுங்கான சுதந்திரமே நமது இலக்கு. இரண்டற்ற ஒன்றே நம் உணர்வு. தெய்வீக நெருப்பு நமக்குள் இருக்கின்றது. பாபாஜியைப் போன்ற சத்குருவோடு தொடர்பு கொண்டால் அவர் வாயிலிருந்து வரும் சில வார்த்தைகளே போதும் அது நமக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ராமாவை எழுப்பிவிடும். பாபாஜி போன்ற சத்குருவிடமிருந்து ஒரு வார்த்தை போதும், தெய்வீகத்தின் எல்லா கதவுகளையும் அது திறந்துவிடும். அவருடைய கிரியா யோகம் எல்லா துயரங்களுக்கும் மருந்து. பாபாஜியின் அமுத வார்த்தைகளுக்கு அத்தனை வலிமை. ஆகவே விழி, எழு, இலக்கை அடையும் வரை தூங்காதே. ஆன்ம ஞானமே வாழ்க்கையின் இலக்கு. அதன் மூலம் நாம் உலகையே புரிந்து கொள்ளலாம். உலகம் எவ்வாறு உருவாயிற்று, ஏன் அது இருக்கின்றது, அழிந்த பின்னர் அது எங்கே போகும் என்ற கேள்விகளுக்கு பதிலை நாம் அறியலாம். உண்மையான ஆன்மாவை அறிவதால் பிரளயத்தின் போது என்ன ஆகும் என்பதை கூட அறியலாம். நாம் அழியாது இருக்க வேண்டும், ஆனால் ஆன்மாவை அறிய வேண்டும். அழிவில்லா அமுத நிலைக்கு வேறு வழியே இல்லை. இப்போது இந்த புத்தகத்தை எழுதிய நீலகண்டன் அவர்கள் பாபாஜியை பற்றிய சில செய்திகளை எங்களுக்கு தருகின்றார் ஒரு சிறிய பாடல் வரிகள் மூலம். இந்த மகாத்மாவை நான் அறியேன். அவர் சூரியனாகத்தானே ஒளிர்பவர், அறியாமை இருட்டை கடந்தவர். புறவிக் கடலை கடக்கலாம் இவரை அறிதல் மூலமே. வேறு வழியில்லை, வேறு வழியில்லை என்று இன்று மகிழ்ச்சியான நாள். உலகப் பொருளிலிருந்து விலகு, இதயத்தில் பிரார்த்தனை செய். மீதியை பாபாஜியிடம் விட்டுவிடு. நேற்று வரை புரிந்த வெறுப்பையும் பயத்தையும் அவர் ஏற்பார். அதற்கு பதிலாக ஒளியும் அன்பும் அருளுவார். ஆம், இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் நண்பனே, இப்போதே பிரார்த்தனையை தொடங்கு என்று நீலகண்டன் அவர்கள் பாபாஜியை பற்றிய செய்தியை இந்த சிறு பாடல் மூலம் கொடுக்கின்றார். மரணம் என்பது ஆர்வமுள்ள இயற்கை நிகழ்வு. முழுமையடையாத வாழ்வின் தவிர்க்க முடியாத முடிவு. தூள உடம்பில் மூச்சு நின்று போகின்றது. இதயத்துக்கு நெருக்கமானவை இழக்கப்படுகின்றன. எனவே அறியாமை மிக்க மனிதனுக்கு அது ஒரு பயங்கரம். ஆனால் கடவுளிடம், கிரியா பாபாஜியிடம் சரணடைபவனுக்கு மரணம் என்பது முடிவில்லை. தெய்வீகத்தின் மாணவனுக்குத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத நித்திய ஆத்மா என்பது தெரியும். கிழிந்து போன தூள உடம்பை மரணத்தின் போது மனிதன் உதறி தள்ளுகின்றான். சூட்சும உடம்போடு போ அலைகின்றான். சிறிது சில காலம் கழித்து இறந்தவருக்கு செய்யப்படும் கிரியைகளால் ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு கரணியலோகம் முதலிய வேறு உலகங்களுக்கு செல்லும் பூமியில் செய்தவற்றின் பயனை அங்கு அது அனுபவிக்கின்றது. அதை இயக்கும் சக்தி முடிந்தவுடன் பூ உலகிற்கு மறுபடியும் இன்னொரு நாடகத்திற்காக அது வலிந்து தள்ளப்படுகின்றது. இவ்வாறு காரண காரிய அதாவது விருப்பு வெறுப்புறவி உறவு என்று முடியாத ஒன்றாய் அமைகின்றது. இறுதியில் ஒரு நாள் இந்த புறவிச் சூழலில் வெறுப்படைகின்றது ஜீவன். தெய்வீகமான தூய்மையான மாறாத ஆதி அந்தம் இல்லாத அமைதியை நாடுகின்றது ஜீவன். ஜீவனின் வரலாற்றில் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான நாள். இப்போது அது மனதிற்கு அதாவது நுண்ணுடலுக்கு அப்பால் மறைந்த ஒன்றை தேடுகின்றது. தெய்வீக அருளினாலும் சாதனையாலும் காரண சரீரம் உணரப்படுகின்றது. இந்த உரையே ஜீவாத்மாவை மூடி பரமாத்மாவிடமிருந்து அதனை பிரிக்கின்றது. மேலும் செய்யப்படும் சாதனை இறுதியில் ஜீவாத்மா அதாவது மனிதனில் உள்ள தெய்வீக பொறி பரமாத்மாவை தெய்வீக ஆனந்த கடலை ஐக்கியத்தை உண்டாக்குகின்றது. இதுவே யோகம். இந்த உயர்ந்த அனுபவம் முயற்சியின்றி இயல்பாகவே நிரந்தரமானால் இதுவே திருவண்ணாமலை ரமண மகரிஷி கூறும் சகஜ சமாதி. தெய்வீகத்தில் நுழைந்ததற்கு முதல் அடையாளம் அளவுறந்த ஆனந்தமாகும். இது உலக ஆனந்தத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு இனிமையானது. இப்படித்தான் சாதகன் கிரியா பாபாஜியை உணர்கின்றான். இருப்பினும் இது போதாது. சாதகன் மேலும் சென்று கிரியா பாபாஜியை சச்சிதானந்த பேரின்பத்தை பார்த்து கேட்டு முகர்ந்து வெளிப்பட வேண்டும். கிரியா பாபாஜியை முழுதும் உணர முயலும் இத்தொடர்ந்த சாதனையில் சாதகனுக்கு சித்திகள் என்ற இடர்பாடு இடையில் தோன்றும். இதை தவிர்க்க முதலில் வேதாந்தியாக இருக்க வேண்டும். நிர்விகல்ப சமாதியை அடைய அத்துவித வேதாந்தமே சரியான ராஜமார்க்கம். ஆனால் தெய்வீக நிறைவை நாடுவோருக்கு சத்தை உணர்தல் மட்டுமே திருப்தி அளிக்காது. இப்போது சாதகன் தன் உணர்ந்த சர்வ வல்லமையை பேரறிவும் உடைய உண்மையை வெளிப்படுத்த பக்குவம் அடைகின்றான். அவன் ஒரு சித்தாந்தியாக வேண்டும். முதலில் வேதாந்தம், பின்னர் சித்தாந்தம். இதுவே வரிசை. சூட்சும தூள உரைகளிலிருந்து மட்டுமன்றி அண்டத்திலிருந்தும் சித்தாந்தியல் ஆற்றலை பெறலாம். இவ்வாறு செய்தவர்கள் வடலூர் வள்ளலார், யோகி மிலேரபா, அரவிந்தர், பரமஹம்ச யோகானந்தகிரி ஆகியோர் வாழ்க்கையில் மட்டும் அன்று மரணத்திலும் அவர்கள் யோகத்தின் சிறப்பினை நிரூபித்தார்கள். அவர்களது உடல்கள் நீண்ட நேரம் அப்படியே சிதையாது இருந்தன. ஆனால் முழுமையடையாத சீவன்களின் உடல்கள் சில மணி நேரம் கழித்து அழுக ஆரம்பித்துவிடும். எல்லோரை காட்டிலும் மிகச்சிறந்தவர் கிரியா பாபாஜி. அவர் மரணத்தின் மரணம். எல்லா நிலைகளையும் அடக்கியாலும் சக்தி அவருக்கு இருந்தது. காலம், இடம் ஆகியவற்றின் பலவீனங்களைக் கண்டு அவர் சிரிக்கின்றார். 1952 செப்டம்பர் மாதம் 26 தேதி முதல் இவர் நீலகண்டன் முன் கிரியா யோகத்தை பரப்புவதற்காக தோன்றுகின்றார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இக்கதையின் முதல் பகுதி பாபாஜியின் தெய்வீய குரலில் ஏற்கனவே வெளிவந்தது காணப்படுகின்றது. அடுத்த பகுதி பின்வரும் பக்கங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. இத்துடன் இன்றைய சத்சங்கத்தின் வாசிப்பை நிறுத்தி, இன்று பலவிதமான கிரியா யோகா ஒவ்வொரு சொல்லிலும் பலவிதமான விடயங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் இறைவனையா இரண்டனில் இருப்பதால் இந்த நேரங்களில் புதன்கிழமை சத்சங்கத்தில் கலந்து கொள்ள மாட்டார். ஆகவே கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றார். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம்
ஓம்
கிரியா பாபாஜி நமோ,
சிவாய நமோ,
ஓம்
ஓம் சிவாய
சிவாய நம.
நமோ.
கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இன்று ரியாத கர்ம குருவாரம் சிறப்பான முறையில் ஒரு சவுண்ட் வச்சுக்கணும் சார்.
ஓகே,
சிறப்பான முறையில் குருவாரத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பல அற்புதமான சொற்களை நமக்கு பாபாஜி வாரி வழங்கியிருக்கிறார். மகான்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நிகழும் என்ற ஒரு விஷயத்தை சூட்சமமான முறையிலையும் ஸ்தூலமான முறையிலையும் அதை வெளிப்படுத்தி நமக்கு புஸ்தக வடிவில காட்டியிருக்கார். அதை நம்ம அனுபவ வடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பயிற்சிகளை செஞ்சுதான் அனுபவத்துல கொண்டு வரணும். அதுக்கு வைராக்கியத்தோட பாடுபடணும், வைராக்கியத்தோட நிலைச்சு நிக்கணும், வைராக்கியத்தோட தர்மத்துல செயல்படணும், வைராக்கியத்தோட தர்ம சிந்தனையோட இருக்கணும். இதை வந்து சைவ சித்தாந்தம் சொல்லும், அதை அவங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்றாங்க. வைராக்கியம் என்ற ஒரு வார்த்தையை வந்து எல்லாத்துலயும் அதை கொண்டு வராங்க. இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா வைராக்கியம் தர்மத்துல நிற்கும் போது முழு தர்மத்துல நம்மளால நிக்க முடியாது. அதுல ஒரு 25% வைராக்கியத்தோட செயல்ல நிக்கணும், அதுல ஒரு 25%. இப்படியே செஞ்சு 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 நம்ம பிறவிய கொஞ்சம் கொஞ்சம் கடந்து போக்குள்ள ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம கொஞ்சம் மார்க் வாங்கிட்டு ஒரு காலத்துல பாபாஜியுடைய பாதத்தை நம்ம போய் அடைவோம்ன்ற ஒரு விஷயத்த நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. அந்த வகையில மகான்மார்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையான முறையில பாபாஜியுடைய தெய்வீக குரல்ல நம்ம கேட்கிறோம். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அது வாசிக்கவும் கேட்கவும் அதுவே எவ்வளவு அற்புதமா இருக்கு. அதை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு பாபாஜியுடைய துணையோட செயல்படுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று கூற வேண்டும் இந்த நேரம். ஏனென்றால் கார்த்திகேயாவின் இறுதி சொல்லாகிய இந்த வாசிப்பை நாங்கள் கேட்பதாலும் அதை உள்வாங்குவதாலும் எவ்வளவு இன்பம் அடைகின்றோம் என்று கூறுவது எல்லாருடைய மனதிலும் இன்று ஊற்றெடுத்திருக்கும். ஏனென்றால் மிகவும் அற்புதமான விடயத்தை பாபாஜி இன்று கொடுத்திருக்கின்றார். இதில் இறைவனையா இல்லாதபடியால் அதன் சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக என்றால், அந்த ஆன்மா உடலை உடல் வேறு ஆன்மா வேறு என்பது இங்கு பேசப்பட்டிருக்கின்றது என்று, அதைவிட உண்மை வாழ்க்கையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது, தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது பேசப்பட்டிருக்கின்றது, இறைவனை நாட வேண்டும் என்பது பேசப்பட்டிருக்கின்றது. பாபாஜியால் ஒரு இடத்திற்கு எங்களை மாத்திரம் கொண்டு செல்ல முடியும் என்று அந்த சூட்சுமமாக அந்த இடம் வரைக்கும் அவர் எங்களை கொண்டு செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் மீதியை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பதிஞானமாக படித்திருக்கின்றோம். அதுதான் அந்த சூட்சுமம். அதைவிட இந்த எங்களுடைய அறியாமை இருட்டு, அதாவது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்த ஆணவ மலத்தை நீக்குவது ஒளிதான் என்பது பாபாஜியினால் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்கள் இந்த வாசிப்பில் அமைந்திருக்கின்றன. அதே போல் மரணத்தை பற்றி பாபாஜி தொடுகின்றார். இந்த மரண பயம் எங்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. அதை அவர் மரணத்தை கடந்த மரணத்தின் மரணமாக இருந்தவர் பாபாஜி என்றபடியால் அதை விளங்கப்படுத்துகின்றார். சைவ சித்தாந்த அடிப்படையில் கூட உடல் வேறு ஆன்மா வேறு, உடலுக்குத்தான் மரணம் ஆன்மாவுக்கு இல்லை. காரண தேகத்தை பற்றியும் இங்கு சொல்கின்றார் பாபாஜி. அதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் எங்களுக்கு போர்க்கப்பட்ட போர்வை, எங்களுடைய தத்துவ வழக்கப்படி. ஆகவே எல்லாவற்றையும் இங்கு சொன்னவற்றை கேட்டால் இந்த 36 தத்துவங்களுக்குள் அடக்கம் என்பது பாபாஜியின் கருத்து முழுக்க நிறைந்து நிறைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த யோகம் சிவ யோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்த யோகத்தின் ஒரு பகுதி என்பதை பாபாஜி யோகியார் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். நன்றி சொல்வோம் எல்லோருக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.